நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எழுத்தாளர் சங்கியாளியான் குறித்த நினைவு பகிர்விலே அடுத்து நாம் உங்களுக்கு தர இருப்பது மெல்பனிலே நம்மோடு வாழ்ந்து வருகின்ற இளம் எழுத்தாளர் ஜே கே என்று அறியப்படுகின்ற ஜெயக்குமாரன் சந்திரசேகரம் அவர்கள் வழங்கும் நினைவு பகிர்வு. வணக்கம் ஜே கே.
வணக்கம் கானா பிரபாண்ணா. சங்கியாளியான் அவர்களுடைய அதிதீவிர வாசகர்களில் எங்கள் இருவருக்கும் இடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மிகச்சிறிய வயதிலிருந்து, கிட்டத்தட்ட ஒரு 9-10 வயதிலிருந்து, அம்பளி மாமா, ராணி காமிக்ஸ் போன்ற வாசிப்புகளிலிருந்து அடுத்த நிலைக்கு சென்றபோது சங்கியாளியானுடைய எழுத்துக்கள் தான் என்னை ஈர்த்து கொண்டது. அவருடைய காலத்தில்தான் பின்னர் சுஜாதா, எண்டமூரி போன்றவர்களுடைய எழுத்துக்களும் வந்து சேர்ந்தது. எழுத்து இலக்கிய பிறப்பை பொறுத்தவரை வரையிலே சங்கியாளியானுடைய எழுத்துக்கள் கிட்டத்தட்ட என்னுடைய 10 வயதுகள் முழுதையும் ஆக்கிரமித்திருந்தன. அதற்கு பின்னரும் ஆக்கிரமித்திருந்தது. இப்போதும் கூட ஒரு இயல்பான எழுத்து நடையுடன் கூடிய ஒரு வாழ்க்கையை தரிசிக்க வேண்டுமென்றால் தேர்ந்தெடுப்பது சங்கியாளியானுடைய நாவல்களைத்தான். பின்னால் அவருடைய நாவல்களை விட வரலாற்று நூல்கள் என்னை மிகவும் கவர்ந்தன என்பது வேறு விடயம். சங்கியாளியான் அவர்களை நான் எப்பொழுதும் நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்வது, சங்கியாளியான் அவர்களை தமிழ் இலக்கியத்தினுடைய ஒரு முக்கிய படிநிலை எழுத்தாளராக நான் பார்க்கிறேன். அவரை ஈழத்து எழுத்தாளர் என்று சுருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். இவரையுமே ஈழத்து எழுத்தாளர் என்று சுருக்க வேண்டியதில்லை. ஜெயமோகனை தமிழ்நாட்டு எழுத்தாளர் என்றோ, கீராஜ நாராயணனை தமிழ்நாட்டு எழுத்தாளர் என்றோ எவரும் சுருக்குவதில்லை. தம்முடைய பகைப்புலங்களை வைத்து, வாழ்க்கையை முன்வைத்து எழுதும் எழுத்தாளர்கள் அந்த பகைப்புலத்துக்குள், அந்த நாட்டுக்குள் சுருக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்கள் அந்த வாழ்க்கையை அகில உலகத்துக்கும் சொல்லுபவர்கள் என்ற அளவிலே தமிழ் எழுத்தாளராகத்தான் நான் சங்கியாளியானை பார்க்கிறேன். இலத்து எழுத்தாளராக பலர் பார்ப்பது போல என்னால் பார்க்க முடிவதில்லை. சங்கியாளியானுடைய எழுத்துக்களை 4 முக்கிய புள்ளிகளில் நாங்கள் கொண்டாடலாம் என்று நினைக்கிறேன். அவரிடம் கொண்டாடப்படுவதற்கு ஏராளமான பல விடயங்கள் இருக்கின்றன. அதே போல விமர்சனத்துக்குரிய எழுத்துக்களும் இருக்கின்றன. அது எந்த எழுத்தாளருக்கும் பொதுவான ஒரு விடயம். கொண்டாடப்படுவதற்கான அந்த 4 முக்கிய புள்ளிகளில் முதலாவது முக்கிய புள்ளி அவருடைய புனைவுகளில் இருக்கின்ற அந்த பகைப்புலமும் வாழ்க்கை புலமும். இப்போ பகைப்புலம் என்று சொல்கின்ற போது டொமைன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர் கூறுகின்ற, அவருடைய நாவல்கள் கூறி நிற்கின்ற மண் சார்ந்த மனிதர்கள், அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை, அந்த பகைப்புலங்களை அவர் அளவுக்கு இன்னொரு ஈழம் சார்ந்த எழுத்தாளர் எழுதவில்லை. அதாவது ஈழத்தினுடைய பகைப்புலங்களை, அந்த மண்ணுக்கே உரிய தனித்துவமான கூறுகளை நாவல்களின் மூலம் தொட்டு காட்டியவர் சங்கியாளியானவர்கள். குறிப்பாக அவருடைய வாடைக்காற்று நாவலை எடுத்துக்கொண்டால் கூட, அந்த வாடைக்காற்று நாவலில் இருக்கின்ற அந்த நெடுந்தீவு நெய்தல் நிலத்தினுடைய வாழ்க்கை, அந்த நெய்தல் நிலத்தினுள்ள ஒரு தனித்தான ஒரு தீவுக்குள்ளே எத்தனை விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த தீவுக்குள்ளே பருவக்காற்றின் போது, வாடைக்காற்றின் போது எங்கிருந்தெல்லாம் மனிதர்கள் வருகிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, பருவ காலத்துக்கு இடம்பெறுகின்ற கூழைக்கடாக்கள் நெடுந்தீவினுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகி இருக்கின்றன. எல்லாமே வாடைக்காற்று நாவலிலே தொட்டு சென்றிருப்பார் சங்கியாளியான். அது வாடைக்காற்றாக இருக்கட்டும், காட்டாறு ஆக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், வற்றாநதி என்ற ஒரு புனைவு கட்டுரை நூலிலே தன்னுடைய வாழ்க்கையை சார்ந்த பல அனுபவங்களை புனைவு கலந்து எழுதியிருப்பார். அதில் இருக்கின்ற அதில் வருகின்ற மாந்தர்கள் ஆச்சரியமானவர்கள். இன்று அந்த மாந்தர்கள் நம்மோடு இல்லை. அவருடைய பெரியக்காவாக இருக்கட்டும், குலாம்பலம் என்று சொல்வார்கள், அந்த பிலாப்பழத்தை கூழ் பிளாக்காய் என்று சொல்லுகின்ற பிளாமரம் ஒன்று இருக்குது. கூகை பலா என்று ஒரு பலா இருக்கிறது, அதாவது காய்க்காத ஒரு பலா. அந்த கூகை பலாவை படிமமாக வைத்து கொண்டு ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற அந்த தாம்பத்திய உறவை பற்றி ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். அந்த படிமங்களும் அந்த மனிதர்களும் அந்த வாழ்க்கையும் நாம் அறிந்திராத ஒன்று. அது ஒரு தலைமுறைக்குரிய படிமம். அந்த மண் கூட இன்றைக்கு ஒளிந்து விட்டது. இன்றைக்கு ஈழத்து மண் பல விதங்களில் பரிமாணித்து விட்டது. சங்கியாலியான் கூறுகின்ற அந்த காட்டாரோ போரேனி போகோ அப்படியான அந்த பகைப்புலங்கள் பின்தளங்கள் இன்றைக்கு இல்லை. அதனால் எனக்கு சங்கியாலியான் எப்படி தெரிகிறார் என்றால், தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு கீராஜ நாராயணன் கீரா தன்னுடைய கோவில கிராமம் மூலமாகவோ, கோவில கிராமத்து மக்கள் மூலமாகவோ, கரிசல் காட்டு கடதாசி மூலமாகவோ ஒரு தலைமுறை வாழ்க்கையினுடைய மனிதர்களையும் மண்ணையும் எப்படி பதிவு செய்தாரோ, அதே போல சங்கியாலியான் ஒரு தலைமுறை மனிதர்களுடைய மாந்தர்களையும் அந்த மண்ணையும் அந்த வாழ்க்கையும் பதிவு செய்தார். இது சங்கியாலியானை கொண்டாட வேண்டிய முக்கிய புள்ளிகளில் ஒன்றாகும். இரண்டாவது அவருடைய வரலாற்று புனைவுகள். எங்களுக்கு அவர் காலத்திலே வரலாற்று நவீனம் என்றால் அது கல்கி பொன்னியின் செல்வனாக இருக்கட்டும், பார்த்திபன் கனவாக இருக்கட்டும், பின்னர் சாண்டிலினுடைய கொஞ்சம் ஒரு கிளுகிழப்பு கலந்த வரலாற்று நவீனங்கள். எங்களுடைய வரலாற்று நவீனங்கள் எல்லாமே சேர சோழ பாண்டிய வெள்ளவ காலத்தில் இருந்தன. ஆனால் வரலாற்று நவீனங்களை ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெருமை சங்கியாலியானுக்கு இருக்கிறது. வன்னிக்கு கொண்டு வந்த பெருமை சங்கியாலியானுக்கு இருக்கிறது. அவருடைய கடல் கோட்டை என்ற நாவல் ஒரு கிளாசிக், தமிழிலே உருவான கிளாசிக் வரலாற்று நாவல்களில் ஒன்று. அதில் அந்த தீர்த்தஹள்ளி வீரசிங்கம் என்ற ஒரு இளைஞன் இருக்கட்டும், அது போத்துக்கிய கப்பித்தான்கள், போத்துக்கிய வெள்ளைக்கார பெண்கள், அவர்களோடு கொண்டுள்ள உறவுகள், யாழ்ப்பாண கோட்டை, இந்த சூழ்நிலைகளை வைத்து கொண்டு அற்புதமான ஒரு நவீனத்தை சங்கியாலியான் உருவாக்கியிருப்பார். அதில் ஒரு சின்ன சாண்டல்யத்தனம் இருக்கும், சின்ன கல்கித்தனம் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுடைய யாழ்ப்பாண மண்ணுடைய வரலாறு இருக்கும். புனைவிலே வரலாற்றை கலந்து இட்டுக்கட்டிய நாவல் கடல் கோட்டை. அது ஈழத்து எழுத்து முறைக்கு மிக புதிதான ஒரு எழுத்து முறை. அது வரலாற்று நாவல்கள் சங்கியாலியனை நாம் கொண்டாட வேண்டிய இன்னொரு புள்ளி என்று நான் நினைக்கிறேன். மூன்றாவது புள்ளி அவருடைய வரலாற்று புத்தகங்கள். சூலவம்சம் வரலாறு, யாழ்ப்பாண வரலாறு, நிறைய வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறார் சங்கியாலியான். அதில் வரலாற்று நூல்களை இப்போ ஆய்வு கட்டுரைகளாக எழுதுவது ஒன்று, இந்திரபாலா போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்திரபாலா போன்றவர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகளை, ஆய்வு புத்தகங்களை சாதாரண வாசகர்களும், ஆய்வு சாராத சாதாரண வாசகர்களும் வாசிக்கும் விதத்திலே சங்கியாலியான் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அது பொப்புலர் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்திலே நிறைய வருவது உண்டு, தமிழிலே வருவது மிக அரிது. சங்கியாலியான் அதை சிறப்பாக செய்திருக்கிறார். குறிப்பாக ஈழத்து வரலாறு, ஈழத்தவர் வரலாறு என்றொரு புத்தகம் நமக்கு தெரியாத பல விடயங்களை நேர்மையாக சொல்லி நிற்கிறது. எப்பொழுதுமே நம் தமிழர்கள் நம்மை பற்றி பெருமையாகவும் நம்முடைய வரலாறுகளை பற்றி பெருமையாகவும் எழுதும் ஒரு சூழ்நிலையிலே வரலாற்றிலே தமிழர்கள் செய்த பல தவறுகளை, பல மலினமான விடயங்களை சங்கியாலியான் வெளிப்படையாக எழுதியிருப்பார். அதில் இந்த தமிழ் முஸ்லீம் பிரச்சனை என்பது சென்ற 10 ஆண்டுகளிலோ 20 ஆண்டுகளிலோ நடைபெற்ற ஒன்று அல்ல. அது காலங்காலமாக தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. முஸ்லீம்களுடைய கிணத்துக்குள்ளே பண்டித்தலைகளை வெட்டி போட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நல்லூர் கந்தசுவாமி கோயிலிலே கோயில் பிரகாரத்திலே முஸ்லீம்களுக்கு இருக்கின்ற உரிமை, முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில் இருந்து வந்த காலங்காலமாக இருந்து வந்த உறவு, பொத்துக்கேர்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் கைலாசவதி கோயில் அடியிலே எதிர்கொண்டு ஆயுத போராட்டம் செய்தார்கள் என்ற அந்த தகவல்கள், இப்படி பலவிதமான தகவல்கள், நான் முன்னர் அறிந்திராத தகவல்கள் வாசிக்க வாசிக்க ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதனை சங்கி அலியான் செய்திருக்கிறார். ஆகவே புனைவு இல்லாத வரலாற்று தகவல்களை சுவாரஸ்யமாக தந்தார் என்ற புள்ளியிலே சங்கி அலியான் மிக அற்புதமாக கொண்டாடப்பட வேண்டியவர். நான்காவது புள்ளி எனக்கு மிக நெருக்கமான ஒரு புள்ளி, உங்களுக்கும் நெருக்கமான ஒரு புள்ளி தான் பிரபானா. சங்கி அலியான் எம் தலைமுறையை வாசிப்புக்குள்ளும் எழுத்துக்குள்ளும் மிக உயிர்ப்பாக வைத்திருந்தவர். போர்ச்சூழலிலே நாங்கள் எப்படியாவது போயிருக்கலாம், படிக்காமல் கல்வி கற்காமல் போவதற்கான காரணங்கள் பல இருந்தன, வாசிக்காமல் போவதற்கான காரணங்கள் பல இருந்தன. ஆனால் சங்கியாளியுடைய எழுத்துக்கள் எம்மை வாசிப்புக்குள் உயிர்ப்பாக வைத்திருந்தது. உலகத்திலே ஒரு ஒரு காலகட்டத்திலே பெரிதாக கொண்டாடப்பட்ட கலைஞனவர். அவருடைய வாடைக்காற்று நாவல் வெளிவந்த அந்த வெற்றி தினத்திலே அவரை அவர் திருவிழா போல அவரை தேர் திருவிழா போல அவரை கொண்டாடினார்கள் என்று குறிப்பிட்டு பெருமை கொள்வார். நாமெல்லாம் அவருடைய நூல் வருகிறது வெளியாகிறது என்றால் பூபால சிங்கத்திலே போய் நின்று காலையில் நின்று வாங்கி வாசிக்கின்ற அந்த காலங்கள் இருக்கின்றன. மிக குறைந்த வளங்களுடன் வெளியான புத்தகங்கள் அவை. என்னிடம் இருக்கின்ற என்னோட இப்போதும் இருக்கின்ற இளநாடு வெளியீடான கடற்கோட்டை சாதாரண ஒற்றை ஒரு கொப்பியிலே பதிப்பிக்கப்பட்ட புத்தகம். ஆனால் வாசிக்கும் போது இன்றைக்கு அந்த ஒற்றைகளை தொடும்போது நான் தொண்ணூறுகளுக்குள் நுழைகின்ற ஒரு ஒரு உணர்ச்சி ஒரு கிளர்வு ஒன்று ஏற்படுகிறது. எழுதி குவித்திருக்கிறார் 43-44 நாவல்கள், அதற்கு இணையான சிறுகதை தொகுப்புகள் புத்தகங்கள் என்று எழுதி குவித்திருக்கிறார். இன்றைக்கு எழுவது நாங்கள் எல்லோரும் எழுதி கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கான விதையை என்றோ சங்கியாலியான் போன்ற எழுத்தாளர்களும், சுஜாதா பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்களும், ஜெயகாந்தன் போன்ற எழுத்தாளர்களும், புதுமை பித்தன்களும் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அது சங்கியாலியான் செய்த ஒரு மிகப்பெரிய சேவை என்று நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக ஒரு நேரடி போர் இல்லாமல் பார்த்த நாவல்களின் நாயகர்கள் AK-47 தூக்காமல், ஒரு போருக்குள்ளே போரிடுகின்ற பாத்திரங்கள் இல்லாமல் போர் சார்ந்த வாழ்வியலை பாத்திரங்களினூடாக தந்தவர் சங்கியாலியான். அது பிரத்தியமாக என்னை போன்றவர்கள் எழுத்துக்குள் வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்பதை மறக்க முடியாது. ஆக இந்த நான்கு புள்ளிகள், புனைவுகளில் பகைப்புலமும் மாந்தர்களும், வரலாற்று புனைவுகள் இளம் சார்ந்த வரலாற்று புனைவுகள், புனைவு அல்லாத வரலாற்று புத்தகங்கள் குறிப்புகள், ஒரு தலைமுறை எழுத்தாளர்களையும் வாசிப்பாளர்களையும் உருவாக்கியமை, இந்த நான்கு புள்ளிகளில் சங்கி அலியான் பெரிதும் மேம்பட்டு நிற்கிறார் என்பது என்னுடைய கருத்து. ஒருவர் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டாடும் போது அவர் பற்றிய விமர்சனங்களையும் வைக்க வேண்டியது அவசியம் என்று நான் நினைக்கிறேன். அந்த ரீதியிலே சங்கி அலியானை பற்றி அவர் ஒரு வெறுமனே ஜனரஞ்சக எழுத்தாளர், அவருடைய நாவல்களில் அக எழுச்சிகள் இல்லை, அவர்கள் அவருடைய நாவல்களில் அழகியல் மேலோட்டமாக இருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை இப்பொழுது வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எங்கிருந்து வந்த விமர்சனம் என்று எனக்கு தெரியாது. அது இப்பொழுது வந்திருக்கின்ற அல்லது யாழ்ப்பாணத்துக்கே உரிய அந்த இளத்துக்கே உரிய விமர்சன எதிர்மறை விமர்சனத்தின் பிரதிபலிப்பாக கூட பார்த்து கொள்ளலாம். எங்கள் எல்லோரிடமும் ஒரு குணம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் யாரிடம் எதை எதிர்பார்ப்பதென்று எங்களுக்கு தெரியாது. இப்போ ஜெயமோகன் சுஜாதா மாதிரி எழுதுவதில்லை என்று குறைவிட்டுக் கொள்வோம், சுஜாதா எஸ்ரா மாதிரி எழுதுவதில்லை என்று குறைவிட்டுக் கொள்வோம், சார் வந்து ஜெயமோகன் மாதிரி எழுதுகிறார் இல்லை என்று குறைவிட்டுக் கொள்வோம். அவரவரிடமிருந்து அவரவருடைய சிறப்புகளை நாங்கள் பார்க்க வேண்டும். அதை விடுத்து அவர் எழுதாத விஷயங்களை சொல்லி ஐயோ இவர் எழுதவில்லையே என்று குறைவிட்டுக் கொள்வது எந்த வகையான விமர்சனம் என்று தெரியவில்லை. அழகியல் எல்லா நாவல்களையும் இருக்க வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சங்கி அலியானிடம் அழகியல் இல்லை என்ற அந்த கருத்தை மிக தீவிரமாக மறுதளிக்கிறேன். ஏனென்றால் மிக அற்புதமான அழகியர்களை படிமங்களை கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும் வாடைக்காற்று நாவல் தான் ஞாபகம் இருக்கிறது. கூளைக்கடாக்கள் எங்கிருந்தோ வந்து வடதுருவத்திலிருந்து பருவ காலத்துக்காக இடம் தேடி பிடித்து நெடுந்தீவு பனைவடலிகளில் வந்து தங்குகின்றன. அந்த பனைவடலில் தங்கினாலும் அந்த கூளைக்கடாக்கள் காலங்காலமாக நெடுந்தீவுக்கே உரிய அது காலத்துக்குரிய பறவைகளாக இருந்தாலும் கூட கூளைக்கடாக்களை பார்த்தால் அது நெடுந்தீவு மண்ணோடு ஒட்டாத ஒரு பறவைகள் போல இருக்கும். ஒரு கவிதை ஒன்று, கூளைக்கடாக்களுக்கு பனைவடலிகள் சொந்தமில்லை. அது சங்கை ஆலியான் அப்போது எழுதி வைத்து விட்டு போன விஷயம். இன்றைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் நாங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற போது இந்த மண்ணோடு ஒரு ஒட்டாத ஒரு சூழல் எப்போதும் இருக்கும். பனிவிழும் தேசத்தில் வாழ்ந்தாலும் மனம் ஏதோ முற்றத்து மாமரத்து பனி மீது தான் காதல் கொள்கிறது என்ற வகையிலே ஒரு புதுவிரத்தினதுரை கவிதை இருக்கிறது. அதேபோல் நாங்கள் எவ்வளவுதான் எத்தனை காலம்தான் இந்த வெளிநாட்டு மண்ணிலே வாழ்ந்தாலும் எங்களுடைய தாய்நாட்டின் மீதான அந்த மோகமும் எண்ணமும் சிந்தனைகளும் கூடவே இருக்கிறது. அதுதான் அந்த கூளைக்கடாக்களுக்கு பனைவடலிகள் சொந்தமில்லை என்ற அந்த கவிதையினுடைய அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம். சங்கரையான் சாதாரண போகிற போக்கிலே எழுதிவிட்டு போன ஒரு வடிவம் ஒன்று அதை இன்றைக்கும் மனதை வைத்து உறுத்தி கொண்டிருக்கிறது. அது அழகியல். இப்படி குவித்து விட்டு போயிருக்கிறார். அவருடைய அந்த வர்ணனைகள் மிக அழகாக இருக்கும். காதலியை பார்த்து சுட்ட வெட்டிரும்பினுடைய சிவப்பை போல அவருடைய கன்னத்து சிவப்பு இருக்கிறதாம் என்று ஏதோ ஒரு காட்டாரோ அல்லது வெற்றானதியோ தெரியவில்லை இருக்கும். படிமங்களாலே பின்னி இருப்பார். ஒரு வீட்டினுடைய பின்புறத்தில் இருந்த புளிய மரத்தை மையமாக வைத்து கொண்டு ஒரு சிறுகதை எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற பல விமர்சன பெருச்சாளிகள் வாசிப்பார்களா என்று தெரியாது. சும்மா ஒரு ரெண்டு புத்தகம் ஆட்சி பயணம் போகிறால் குவேணி என்று ரெண்டு புத்தகங்களை வாசித்து விட்டு சங்கி ஆலியானை முழுதாக தீர்மானிக்கின்ற ஒரு விமர்சன பரம்பரை தான் இன்று இருக்கிறது. எந்த எழுத்தாளரும் ஒரு இறுதி எழுத்தாளர் கிடையாது. எல்லா எழுத்தாளர்களும் ஒரு படிநிலை எழுத்தாளர்கள் தான். வாசகர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விடுகின்றவன் தான் எழுத்தாளன். தன்னோடையே ஒரு வாசகரை ஒரு எழுத்தாளர் காலம்பூராக வைத்திருப்பார் என்றால் அந்த எழுத்திலே ஒரு குறைபாடு இருக்கிறது என்று தான் நான் சொல்லிக்கொள்வேன். சுஜாதாவை வாசித்தோம், சுஜாதாவை கடந்து சென்றோம். ஜெயமோகனை வாசித்தால் ஜெயமோகனை கடந்து செல்ல வேண்டும். எஸ்ராவை வாசித்தால் எஸ்ராவை கடந்து செல்ல வேண்டும். அதுதான் அவர்களுடைய எழுத்துக்கு பெருமை. அதுபோல சங்கியாலியானுடைய எழுத்துக்களை வாசித்து சங்கியாலியான் அந்த வாசகர்களை அடுத்த படிநிலைக்கு உயர்த்தினார் என்ற வகையிலே சங்கியாலியான் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கிளாசிக் எழுத்தாளர், ஒரு ஏணி என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அவரை கொண்டாடுகின்றோம். அவருடைய மரணத்தை கூட கொண்டாட்டம் என்பார்கள் இந்த நாட்டிலே. காரணம், அவருடைய மரணம் அவருடைய சாதனைகளை, ஒருவருடைய மரணம் அவருடைய சாதனைகளை கொண்டாடுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தான் நான் இவற்றையெல்லாம் பேச வேண்டும் என்று நினைத்தேன். சங்கியாலியான் சொன்ன அந்த பல வகைப்புலங்கள், அவருடைய மாந்தர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை என்ற ரீதியிலே சங்கியாலியனுடைய பதிவுகள் மிக முக்கியமடைகின்றன. அதனால் நூலகம் நிறுவனத்தார் செங்கியாலியனுடைய பல நாவல்களை, பல புத்தகங்களை, அநேகமாக அனைத்து புத்தகங்களையும் டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்த வேண்டும் என்று பல மாதங்களாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான ஒரு வளப்போதா குறையால், பச்சையாக சொல்லப்போனால் பணப்பற்றாக்குறையால் அந்த முயற்சி தேங்கி இருக்கிறது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் அதை மீண்டும் தொடங்குவோம் என்று நூலகம் நிறுவனத்தினர் தொடர்பு கொண்டிருந்தார்கள். சங்கியாலியானை கொண்டாடுகின்ற இந்த தருணத்திலே அவருடைய நினைவாக அவருடைய புத்தகங்களை எல்லாம் இந்த டிஜிட்டல் முறையில் ஆவணப்படுத்தி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அதனை சேமித்து வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு சங்கியாலியானுடைய தீவிர வாசகரிடமிருந்து நாங்கள் உதவியை கோரி நிற்கிறோம். சங்கியாலியன் அவர்கள் நம்மை விட்டு மறைந்து போனாலும் செமியோன் மூலமாகவும் ஆச்சி மூலமாகவும் திசைவீரசிங்கன் மூலமாகவும் அவருடைய நாவல்கள் மூலமாக எப்போதும் நம்மோடு என்றென்றைக்கும் வாழ்வார் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காணப்பிரபான
நேர்கள் இதுவரை கேட்டது மெல்பர்னிலே நம்மோடு வாழ்ந்து வருகின்ற இளம் எழுத்தாளர் ஜேகே என்று அறியப்படுகின்ற ஜெயக்குமாரன் சந்திரசேகரம் அவர்கள் வழங்கிய எழுத்தாளர் செங்கி ஆழியான் குறித்த நினைவு பகிர்வு.